மோகமுள் என்ன ஒரு அருமையான ஒரு தலைப்பு. மோகமுள் யோசித்து பார்க்கும்போதே என்ன தோன்றுகிறது என்றால், இப்படி ஒரு கற்பனை வளமா இந்த ஆசிரியருக்கென்று. இந்த மோகமுள்ளை வந்து நான் ஒரு 30 தடவைக்கு மேலே கண்டிப்பாக படிச்சிருப்பேன். அவ்வளவு தடவை படிச்சிருந்தோம், அது மேலே உள்ள ஒரு காதல்னால தான் இதை வந்து நான் ஒரு ஆடியோ வடிவாக கொண்டு வரணும்னு என்னுடைய ஒரு ஆத்ம திருப்திக்காக தான் இதை ஆசைப்பட்டேன் நான். அதை செஞ்சு கொண்டு இருக்கிற போது என்னெல்லாம் தோணிச்சுன்னா, எவ்வளவு தடவை படித்திருப்போம், நவில் தொறும் நூல் நயம் போலும் பயில் தொறும் பண்புடையாளர் தொடர்புன்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஒரே நூலை எவ்வளவு தடவை படிக்கிறோமோ அவ்வளவு தடவை நவில் தொறும் ஒவ்வொரு தடவை படிக்கிற போதும் ஒவ்வொன்று விஷயம் புலப்படும்னு. எவ்வளவோ தடவை படித்தும் புலப்படாத பல விஷயங்கள் இந்த ஆடியோ வடிவில் படிக்கணும்னு உறக்க படிக்கும்போது, அதை பதிவு செய்யும்போது இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் என் கண்ணிலும் காதிலும் மனசிலும் ஆத்மாவிலும் பட்டு இன்னும் இந்த நாவல் மேலே ஒரு அளவில்லா ஒரு மோகத்தை தான் உண்டு பண்ணுகிறது என்று சொல்ல வேண்டும். தீஜாவோட ஒரு எழுத்தும் அனுபவபூர்வமாக இருக்கும். அவருக்கு பிறகு பல எழுத்தாளர்கள் அவர் அதை படிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே அது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா அவருடைய வர்ணனைகளும் பாத்திர படைப்புகளும் அப்படி ஒரு அருமை. அவர் எழுத்தில் கொண்டு வந்த எதையுமே இந்த வார்த்தைகள் வடிவிலோ நம்ம வீடியோ வடிவிலோ ஆடியோ வடிவிலோ கண்டிப்பாக முடியாதுங்க. ஆனாலும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால இதை வந்து நான் ஆடியோ வடிவில் பதிவிட்டிருக்கேன். இதை பதிவிடணும்னு தோணின போதே எனக்கு என் மனசில் தோணினது யார் அப்படின்னா, என்னுடைய நண்பரும் உறவினருமான ஒரு திரு தியாகராஜன் அவர்கள் தான். அவரும் இந்த கதை மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கிறவர் தான். அவர் வந்து என்னை விட ரொம்ப ரொம்ப நிறைய நாவல்கள் நிறைய படிச்சிருக்கிறவர். இப்போது சமீபமாக அவர் எழுத்திலும் இறங்கியிருக்கிறார். ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி நான் வந்து இந்த கதையை வந்து ஆடியோ பதிவிடலான்னு இருக்கேன் அப்படின்னு. உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார், ஆஹா இந்த நாவலையா, வேற ஏதாவது சின்ன சிறுகதைகள் எடுத்து படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார். எதுக்குன்னு அவர் மனசுலேயும் ஒரு விஸ்வரூபமாக வியாபிச்சிருக்கிற இந்த ஒரு நாவலை திருப்பி ஆடியோ வடிவில் கேட்கறதுன்னு அவருக்கு இல்லை, தீஜாவோட இந்த மோகமுள்ளோட பல ரசிகர்களுக்கு கஷ்டம்தான் இது. அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்காக என்னுடைய ஆடியோ பதிவுக்கு முன்னுரையாக எனக்கு நீங்கள் எதையாவது எழுதி கொடுங்க அப்படின்னு. அவருக்கு அதில் விருப்பமே இல்லை தான். என்ன, கையில் புஸ்தகமாக எடுத்து படித்து அனுபவம் இருந்து அந்த பழக்கப்படுத்தினவங்களுக்கு கிண்டில் இபுக் இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கே நானே வந்து கொஞ்சம் என்னை பழக்கி கொள்ள வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகு ரொம்ப பிடிச்ச நாவலை திருப்பி ஆடியோ வடிவில் வேற கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அது இன்னுமே கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். இருந்தாலும் என்னுடைய வற்புறுத்தலினால் அவர் வந்து ஒரு சின்ன முன்னுரையாக எழுதி கொடுத்தாரு. ஆனால் இந்த முன்னுரையை நான் வந்து முதல்ல வெளியிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த கதையை இது பதிவிடணும்னு நினச்சிருந்தேன். அப்புறம் அவர் எழுதின விதத்தை பார்த்தபோது இந்த கதையை படித்தவங்களோ கேட்டவங்களோ அதை கடைசியாக அவருடைய இந்த முன்னுரையை அவருடைய உரையை கடைசியாக படிக்கிற போது தான் இந்த நாவல் மேலே உள்ள ஒரு ரசனையையே கொஞ்சம் மேற்படுத்தக்கூடும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணல் தோணிச்சு. அதனால் அவருடைய அனுமதியோட அவருடைய சில அனுபவங்களை இந்த நாவலை பற்றின ஒரு கருத்துக்களை இங்கே வந்து நான் ஒரு முடிவுரைன்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு அளவில்லாத ஒரு ரசிகனோட மோகமுள் நாவலை பற்றிய ஒரு சின்ன அதை விமர்சனம்னு சொல்லக்கூடாது, அவருடைய ஒரு ரசிப்புத்தன்மை அப்படி சொல்லிக்கலாம். அவர் ரசித்த விஷயங்கள் அதில் எழுதி எனக்கு அனுப்பியிருந்த போது இன்னுமே பல விஷயங்களை வந்து அதில் உன்னிப்பாக கவனிக்க தோணிச்சு. அவருடைய இந்த உரையை படிக்கிற போது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாவல் மேலே காதல் கொண்ட எல்லாருக்குமே அவங்களுடைய ரசிப்புத்தன்மையை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்கும். அதனால் இப்போது நான் படிக்க போகிறது திரு தியாகராஜன் அவர்களுடைய மோகமுள் நாவலை பற்றிய ஒரு ரசனை. இதை எப்படி சொல்லிக்கலாம், மோகமுள் நாவலை பற்றிய ஒரு ரசனை உரை திரு தியாகராஜன் அவர்களுடையது. அவர் எழுதினதை அப்படியே நான் இப்போ வாசிக்கிறேன். மோகமுள் நாவலுக்கு என்னுரையாகிய முன்னுரை. சில நாட்களுக்கு முன் எனது நண்பர் திரு குமார் அவர்கள் அமரர் திருவாளர் தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய மோகமுள் நெடும் நாவலை இந்த காலத்து தமிழ் எழுத படிக்க தெரியாத இளைய சமுதாயம் கதையை முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்காக அதை ஒலிப்பதிவாக ஆடியோ ஃபைல் செய்து வெளியிடப்போவதாகவும் தெரிவித்தார். நானும் அவரும் பல நேரங்களில் மோகமுள் கதையை பற்றி பேசி விமர்சித்து அலசி அனுபவித்து இருக்கிறோம். அந்த நாவலின் மேல் உள்ள பற்றினால் பற்றினால் என்று கூட சொல்லக்கூடாது, காதலினால் அந்த கதையை இந்த காலத்து தமிழ் படிக்க தெரியாத பிள்ளைகள் அனுபவிப்பதற்காக திரு குமார் அவர்கள் மோகமுள் நாவலை ஒலிவடிவில் பதிவு செய்து வருகிறார். அந்த ஒலிப்பதிவு பிரசுரத்திற்கு என்னை முன்னுரையாக என்னுரையாக ஒலிவடிவில் பதிவு செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டார். நான் தியாகராஜன், திரு குமார் அவர்களின் நெடுநாளைய நண்பர், குடும்ப உறவும் கூட, பல வருடங்கள் நெருங்கிய பழக்கம், பலவிதமான ரசனைகளுடன் கூடிய நாங்கள் இருவரும் அளவலாகும் போதும் பல கதை புத்தகங்கள், பல எழுத்தாளர்கள், சினிமாக்கள், பாடல்கள், இப்படி பல விஷயங்கள் பற்றி விவாதித்தும் விமர்சித்தும் மகிழ்ந்திருக்கிறோம். மோகமுள் நாவலை பற்றி என் உரை சொல்லச் சொன்னால் என்னை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று தெரியவில்லை. அநேகமாக ஒரே காரணம்தான் இருக்க முடியும் என்று நம்புகிறேன். மோகமுள் நாவலை பலமுறை படித்ததாலும் அவருடன் விமர்சித்து விவாதித்ததால் என்னை தேர்வு செய்திருப்பார் என்று தோன்றுகிறது. மேலே சொன்னது என் உரைக்கே முன்னுரையாகிவிட்டது. சரி, தி ஜானகிராமன், தீஜா என்று அழைப்போம். அவர்களின் மோகமுள் நாவலை நான் அனுபவித்த சில விஷயங்களை சொல்லி என்னுரையாக கொடுக்க முயற்சிக்கிறேன். மோகமுள் நாவலை பற்றி சொல்ல வேண்டுமானால் என்னை கவர்ந்த மூன்று விஷயங்களை பற்றி சொல்கிறேன். முதலில், நாவல் முழுவதும் வரும் வர்ணனைகள். இரண்டாவது, நாவலில் வரும் கதாபாத்திரங்கள். மூன்றாவது, நாவல் முழுவதும் கதாநாயகனின் பார்வையின் மூலமாகவும் உணர்வு மூலமாகவும் நாவலை நடத்தி செல்லும் பாணி. மேலும் பல விஷயங்களை பற்றி கூட பேசலாம். அப்புறம் அதுவே மோகமுள் போன்ற நெடு நாவல் போல பெரும் பதிவாகிவிடும். முன்னுரையாகிய என்னுரை சிறியதாக இருப்பதுதான் முன்னுரைக்கான மரியாதை. நாவல்களில் வர்ணனை என்று பார்த்தால் மிக குறைந்த எழுத்தாளர்களை வர்ணனை எழுதுவார்கள். ஒரு கதாபாத்திரத்தை பற்றியோ, ஒரு இடத்தை பற்றியோ, சுற்றி நடப்பவற்றை பற்றியோ வர்ணனை எழுதுவது மிகவும் கடினம். வர்ணனைகள் அந்த காட்சிகளையோ கதாபாத்திரத்தையோ தெளிவாக நம் கண்முன் காட்டப்பட வேண்டும். கதை முழுவதும் பல வர்ணனைகள் சற்றும் சலிப்பு தட்டாமல் நம் கண்முன்னே கொண்டு வர வேண்டும். அந்த வர்ணனைகள் ஒரு எழுத்தாளரின் அப்சர்வேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கவனிப்பு. சரியாக சொல்லப்போனால் ஊன்று கவனித்து அதை எழுத்து வடிவில் கொண்டு வந்து அதை நம் கண்முன் நிறுத்தி அந்த இடத்திலே நாமே போய் பார்த்து அனுபவிப்பது போன்ற ஒரு உணர்வை கொண்டு வருவது தீஜா போன்ற ஒரு மகான் எழுத்தாளருக்கே சாத்தியம். மேற்கொண்டு ஒலிப்பதிவை தொடரும் முன் கூடியவரை ஆங்கில சொற்களை அதிகம் உபயோகிக்காமல் தமிழிலேயே இந்த ஒலிப்பதிவை செய்ய முயற்சிக்கிறேன். அப்படியும் ஓரிரு இடங்களில் கடும் முயற்சியையும் மீறி ஓரிரு ஆங்கில சொற்களை பயன்படுத்தியிருக்கிறேன். மன்னிக்கவும், சில இடங்களில் நாவலை மேற்கோள் காட்ட கோட் அன்கோட் என்பதை மேற்கோள் மேற்கோள் முடிவு என்ற சொற்களை உபயோகப்படுத்தியிருக்கிறேன். சிறு சிறு உதாரணங்கள் கொண்டு பார்ப்போம். முதல் அத்தியாயத்திலேயே புழுதியை கிளப்பிக் கொண்டு செல்லும் அணைக்கரை பஸ்ஸும் அதனுடைய வர்ணனைகளும் மேற்கோள். மேல் துண்டாலும் முந்தானையாலும் மூக்கையும் வாயையும் பொத்திக் கொண்டார்கள். செம்மண் புகாமல் கண்ணை இடுக்கிக் கொண்டார்கள். உடம்பை சுற்றி போர்த்தி இருந்த காவிக்கதர் ஐந்து முழ துண்டால் மூக்கையும் வாயையும் பொத்தியவாறே விளக்குமாறுபட்ட நாய் போல ஹ்ரம் ஹ்ரம் என்ற சந்தேகத்தையும் அருவறுப்பையும் கமறி வெளித்தள்ளினான் பாபு. காலையில் தோய்த்து வெயிலில் முடமுடவென்று உடுத்தியிருந்த சட்டை, அங்கவஸ்திரம், வேஷ்டி எல்லாம் இப்படி போனால் பாழாகிவிடுமே என்று கடையோரமாக நின்றான். மேற்கோள் முடிவு. இந்த முதல் அத்தியாயம் முதல் பகுதியிலேயே தீஜா அவர்கள் நம்மை அந்த அணைக்கரை பஸ் பேருந்து புழுதியை கிளப்பிச் செல்லும் இடத்திற்கே நம்மை அழைத்துச் செல்கிறார். நாமே முகத்தை மூடி அந்த இடத்தில் ஏற்படும் அவஸ்தையை அனுபவிப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது என்பது மிகப்பெரிய சாதனை. அதே போல யமுனாவின் வீட்டில் வர்ணிக்கும் போது தீஜா அவர்கள் பாபுவின் பார்வையில் ஒரு வர்ணனை கொடுத்திருக்கிறார். வீடு அழகுற இருப்பது மட்டுமல்லாமல் யமுனாவின் நேர்த்தியும் அவள் அம்மா பார்வதியும் அழகையும் வர்ணனை நீளமான வர்ணனை கொடுக்கிறார். மேற்கோள்: பழைய உத்திரங்களை எடுத்துவிட்டு வேறு புதிதாக போட்டு இரண்டு மூணு வலைகளை மாற்றி மோசனங்களையும் மாற்றினார்கள். வீடு முழுவதையும் கொத்தி கெல்லிவிட்டு வழவழவென்று சிமெண்டை பூசி சிமெண்ட் பால் விட்டு தேய்த்ததும் புதிது மாறி ஆகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் நீலம் கலந்து அடித்திருந்த சுண்ணாம்பு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. மேற்கோள் முடிவு: இந்த வர்ணனையில் வீட்டை பழுது பார்த்ததை விலாவாரியாக சொன்னதும் அதனுடன் சுண்ணாம்பு அடித்திருந்ததை கூட நீலம் கலந்து கண்ணுக்கு குளிர்ச்சி போன்ற பல அடை சொற்களை போட்டு நமக்கே தோன்றும். தீஜா அவர்கள் எவ்வளவு ஊன்று கவனித்திருந்தால் யோசித்து அதை எழுத்து வடிவில் கொண்டு வருவது என்பது அவரால் மட்டுமே முடியும். அதே வீட்டின் மேல் வர்ணனையில் உள்ள அமைப்பில் யமுனாவின் கைவேலை திறனில் தொங்கு சீலைகளும் கைவேலை செய்த கிளி, சிங்கம், குழந்தை படம் மற்றும் பல அம்சங்களை தீஜா விவரிக்கும் போது யமுனாவின் மற்றும் அவள் அம்மா பார்வதி அழகையும் திறமைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளார். அப்படியே அந்த வர்ணனைகளை கோர்வையாக எழுதும் போது யமுனாவின் அழகையும் பார்வதியின் அழகையும் வர்ணித்து கொண்டு செல்கிறார். இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 4 பக்கங்களுக்கு செல்கிறது. 4 பக்கங்களாக இருந்தாலும் துளிக்கூட அலுப்பு தட்டாமலும் அதன் ஊடே கதையின் ஓட்டமும் செல்கிறது. வடக்கத்தி பாடகர்கள் நாகேஸ்வரர் கோவிலுக்கு போகும்போது அந்த கிருஷ்ணபட்சத்து பஞ்சமி சந்திரனை சொல்லும் போது பழம் பித்தளை தட்டை போல சந்திரன் எழும் என்று வர்ணித்து எழுதியிருப்பார். வேறு யாராவது இப்படி யோசித்து எழுதியிருப்பார்களா என்பது சந்தேகம்தான். நான் அந்த அளவுக்கு பஞ்சமி சந்திரனை பார்க்கும் போது தீஜா அவர்கள் எவ்வளவு உன்னிப்பாகவும் சரியாகவும் கவனித்து அற்புதமாக எழுதியிருக்கிறார் என்று தோன்றும். மோகமுள் நாவல் படித்து மேற்கோள் காட்டிக்கொண்டே போனால் அதுவே நாவலின் பாதி அளவுக்கு வந்துவிடும். அதனால் இதை இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்து மோகமுள் ஒரு நெடு நாவலாக இருப்பதால் பல கதாபாத்திரங்களையும் பல சம்பவங்களையும் சில வருட நிகழ்வுகளாக போய்கொண்டிருக்கிறது. கதாநாயகன் பாபுவை பற்றி பின்பு பார்ப்போம். கதாநாயகி யமுனா அழகின் சிகரமாக சித்தரிக்கப்பட்டு வயதானாலும் கல்யாணமாகாமல் கஷ்டப்பட்டு அதே நேரம் மன முதிர்ச்சியுடைய கதாபாத்திரமாகவும் வளைய வருகிறாள். அதே நேரம் தன்னை விட 8 வயது சின்னவனான பாபுவின் காதலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒருவிதமான அவஸ்தையை பாபுவின் பார்வையிலும் பாபுவிடம் பேசும் சம்பாஷணையிலுமே கொண்டு சென்றிருக்கும் நேர்த்தி நாவலின் ஒரு சிறப்பு அம்சம். பாபுவின் சிநேகிதனான ராஜம் கதையில் சிறு தூண்டுகோலாக அமைந்த முக்கிய கதாபாத்திரம். அதே நேரம் பாபுவை விட மனமுதிர்ச்சி உள்ளவனாக காட்டப்பட்டாலும் பாபு அளவுக்கு பிரச்சினை எதிர்கொள்ளாததால் ராஜம் பாபுவுக்கு ஒரு துணை பாத்திரம்தான். பாபுவின் தந்தை வைத்தி ஒரு வேதாந்தி போல காண்பித்து நாவலின் கடைசியில் அவரை ஒரு விவேகியாக மாற்றுவது கதையின் ஒரு அழுத்தமான திருப்புமுனை, அதாவது ட்விஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வதைப் போல. மிக நெல்லிய நூலை போல வைத்தியின் கடிதத்தை அமைத்திருப்பார் நம்முடைய தீஜா. பாபுவுடைய சங்கீதகுரு ரங்கண்ணா இந்த கதாபாத்திரத்தின் மேன்மையை சொல்ல வேண்டுமானால் ஒரு 40 பக்க நோட்டு புத்தகம் கூட போதாது. ரங்கண்ணாவின் அறிமுகத்திலேயே அவருடைய பௌதீக தோற்றம், அதாவது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றிய வர்ணனை. ஒல்லியான தேகம், சிம்மம் போன்ற முக அமைப்பு, பெரிய பற்கள், பளீரென்ற வேஷ்டி, இப்படி அவரின் பல அம்சங்களை விவரித்துவிட்டு அவர் சங்கீதத்தின் ஞான கடலாகவும் சங்கீதத்தையே வாழ்க்கையாகவும் தியானமாகவும் கொண்டிருக்கும் வாழ்க்கை முறை பற்றி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ரங்கண்ணா எறும்பு ஊறுவதை ரசிப்பது, பறவைகளின் குரல், அண்டாவில் தண்ணீர் மெல்லும் போது வரும் சத்தம், இப்படி பலவற்றில் சங்கீதத்தையும் ஸ்வரங்களையும் தேடுவது, இப்படி ரங்கண்ணாவை பற்றி விவரித்து கொண்டே போகலாம். ரங்கண்ணாவின் சங்கீத ஞானத்தை மட்டுமல்லாமல் அவருடைய தேடுதல்களை, ரசனைகளை இப்படியெல்லாம் பாபுவின் தோள்களுக்கு மாற்றப்படுவதையும் வெகு அழகாக சித்தரிக்கிறார் திரு தீஜா அவர்கள். இப்படியே பாலூர் ராமு, வடக்குத்தி பாடகர், யமுனாவுக்கு பிற்காலத்தில் கை கொடுக்கும் பத்மாசினி அம்மாள் மற்றும் பல கதாபாத்திரங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். வடக்குத்தி பாடகர்களை பற்றி வர்ணிக்கும் போது அவர்களின் சாரீரத்தின் கணம், இனிமை, குரலில் ஒரு கம்மல், இப்படி 1-1.5 பக்கத்திற்கு அழகாக எழுதியிருப்பார். அந்த பாடகர்களின் சங்கீதத்தில் லயித்து ரசிக்கும் ரங்கண்ணா பாபு மற்றும் யமுனா ராஜம், வைத்தி. இப்படி எல்லார் மேலும் ஏற்படுத்தும் தாக்கம் பற்றி அழகாக விளக்கியிருப்பது படிக்கும் அல்லது கேட்கும் நமக்கே அந்த இடத்தில் இருந்து அவர்களின் சங்கீதத்தில் முழுகுவது போன்று ஒரு பிரமிப்பான அனுபவமாக இருக்கும். பாலூர் ராமுவை பற்றி மட்டும் ஒரு சிறு விஷயம் சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்கிறேன். பாலூர் ராமுவை பற்றி தீஜா அவர்கள், பாலூர் ராமுவின் குரல் காக்கைகள் இரண்டு மூக்கில் குழறும் குரல், சாதக பலத்தாலும் ஞான பலத்தாலும் தன் வசப்படுத்தியிருக்கிறார், திவ்யமான சாரீரம் என்று இரண்டு பத்திரிகைக்காரர்கள் ஓயாமல் எழுதி ஸ்தாபித்தும் விட்டார்கள். இந்த வர்ணனைகளை படிக்கும்போது எனக்கு இந்த காலத்து பல முன்னணி பாடகர்கள் ஞாபகம் வரும். இன்றைய பல பாடகர்கள் தீஜாவுடைய வர்ணனைக்கு ஒத்திருப்பதைப் போலவே எனக்கு தோன்றும். அவ்வளவு துல்லியமாக கவனித்து எழுத்தில் கொண்டு வந்திருக்கிறார் தீஜா அவர்கள். அடுத்து மூன்றாவதாக நான் மோகமுள் நாவலை பாபு என்ற ஒரு கதாநாயகனின் பார்வையிலேயே நடத்தி சென்றிருப்பார். அதனால் பாபுவை ஒரு கதாபாத்திரமாக பார்ப்பதை விட இந்த முழு நாவலும் பாபுவே நடத்தி செல்வதாகவே இருக்கும். ஆரம்பத்தில் சொன்னதைப் போல யமுனா பார்வதியை இந்த நாவலில் அறிமுகப்படுத்தும் போது பாபுவின் பார்வையிலேயேதான் அவர்களை காண்பிக்கிறார். அதேபோல் ரங்கண்ணா, வடக்குத்தி பாடகர்கள், பாலூர் ராமு, இப்படி எல்லா கதாபாத்திரங்களையும் பாபுவின் மூலமாகவே கதையின் ஓட்டத்தோடு கொண்டு செல்கிறார். முக்கியமாக பாபுவின் நினைவலைகள், எண்ண ஓட்டங்கள் கதை முழுவதும் பிரதிபலிக்கின்றன. உதாரணத்திற்கு மூன்றாம் பாகத்தின் பாபு மதராஸ் திருவல்லிக்கேணி வந்ததில் ஆரம்பித்து அடுத்து எண்ண ஓட்டமாக ஃப்ளாஷ்பேக் பின்னோட்டமாக கதையின் இரண்டாம் மூன்றாம் வருடம் மதராஸ் வந்து சங்குவுடன் தங்கியது, ஒரு பெண்ணுக்கு பாட்டு சொல்லிக் கொடுப்பது, இன்சூரன்ஸ் கம்பெனி வேலை, வீடு மாற்றியது, இப்படி பல விஷயங்களை பாபு மனக்கண்ணோட்டத்தில் நினைத்து பார்ப்பதை கோர்வையாக தீஜா அவர்கள் எழுதியிருப்பார். பின்னர் பாலூர் ராமு வந்து பாபுவை பாட வைத்து அதில் பாபுவின் திறமையையும் ரங்கண்ணாவின் மேன்மையையும் காட்டியிருப்பார். அப்போதும் பாலூர் ராமுவை பற்றி விமர்சித்து பாபுவின் எண்ண ஓட்டங்களாகவே தீஜா எழுதியிருப்பார். அதேபோல் யமுனா எட்டு வருடம் கழித்து பாபுவை மதராஸில் பார்க்கும்போது யமுனாவின் ஒரு குலைந்த தோற்றத்தையும் முகத்தையும் பார்த்து பாபுவின் எண்ணங்கள் அவளுடைய பேச்சு கூட காதில் விழாமல் மன ஓட்டத்திலேயே முழுகி போவது. இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். தீஜாவின் மோகமுள் நாவலை பற்றி சொல்ல வேண்டுமானால் இப்படி இன்னும் 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 பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றையும் விட தீஜா அவர்கள் கும்பகோணத்தையும் அங்குள்ள கடலங்குடி தெரு, ராஜம்மிள்ள வீடு, துக்காம்பாளைய தெரு, யமுனாவின் வீடு, திருமஞ்சன வீதியில் உள்ள ரங்கண்ணா வீடு, காந்தி பார்க், பாலக்கரை, மடத்து தெரு, எப்பவும் இருட்டாக இருக்கும் கும்பேஸ்வரர் கோவில், நாகேஸ்வரர் கோவில், பாபநாசத்தில் உள்ள பாபு வீடு, இப்படி எல்லா இடங்களின் வர்ணனைகளும் சம்பவங்களும் நம்மை கும்பகோணத்திற்கே அழைத்துச் செல்கிறது. நான் சில வருடங்களுக்கு முன் அவ்வப்போது கும்பகோணம் சென்றபோது மேலே குறிப்பிட்ட தெருக்களையும் இடங்களையும் பார்க்க முயற்சித்திருக்கிறேன். சிலவற்றை பார்த்து அனுபவித்திருக்கிறேன். அத்தகைய தாக்கம் இந்த நாவல் மூலம் தீஜா அவர்கள் என்மேல் ஏற்படுத்தியிருக்கிறார். என்னைப் போல இந்த நாவல் படித்த பலரும் கும்பகோணத்தில் இடங்களை தேடியதை சொல்லியிருக்கிறார்கள். சரி, நிறைய சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். இன்னும் நாவலில் மேற்கோள் காட்டி பலவற்றையும் சொல்ல ஆசைதான். ஆனால் படிக்கும் மற்றும் ஒலி வடிவில் நாவலை கேட்பவர்களுக்கு நாவலின் சுவாரஸ்யம் குறையக்கூடாது. ஆகையால் முன்னுரையில் முடிவுரையாக திரு தி ஜானகிராமன் அவர்கள் மோகமுள் நாவலை யதார்த்தத்தின் உச்சத்தில் சகலவிதமான கோணத்திலும், கதாபாத்திரங்களாகட்டும், வர்ணனை, உணர்வுகளின் பார்வையாகட்டும், அனைத்திலும் அதீக வசீகரமாக அபூர்வமான அழகு உணர்ச்சியுடன் நாவலை எழுதி நமக்கு உன்னதமான பரிசாக அளித்திருக்கிறார். என்னால் இப்படித்தான் பார்க்கவும் சொல்லவும் முடிகிறது. இந்த என் உரை எடுத்துரைக்க ஒலி வடிவில் வாய்ப்பு கொடுத்த திரு குமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் பல. வணக்கம். தியாகராஜன், May 1, 2020, சென்னை. என்ன ரசிகர்களே, திரு தியாகராஜன் அவர்களோட அந்த உரையை படிக்கிற போது நமக்கே தோணும் நமது ரசனை மேம்பட்டது போல. இது தியாகராஜனின் சமீபத்தில் எழுதிய இந்த உரை. ஆனால் இந்த நாவலை பற்றி பல பேர் பல மொழிகளில் அதை ரொம்ப பாராட்டி எழுதியிருக்காங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு கண்டிப்பாக இந்த நாவலுக்கு நான் வந்து ஆடியோ பதிவு செய்து நியாயம் கற்பிக்கவில்லை. கண்டிப்பாக அது வந்து 150% நான் சொல்ல முடியும். இருந்தாலும் என்னால் முயற்சி செய்து என்னை கொண்டு செய்ய முடிந்ததை நான் செய்திருக்கிறேன். இதை பற்றி உங்கள் விமர்சனங்களை கண்டிப்பாக எனக்கு தெரிவிக்கவும். அதற்கான இமெயில் மோகமுள் MOGAMUL ஆடியோ @gmail.com மோகமுள் ஆடியோ @gmail.com. வணக்கம், நன்றி, குமார் வேம்பூர்.